சீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
இடை விடாமல் ஜபம் செய்ய இடையூர் எல்லாம் நீக்கிவிடும், சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி வரையிலும் காத்திருப்போ.
ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவிய தீர்ப்பு இதுவே சத்தம் ஜெபமே ஜீவன்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய தூதர்களோடு சேர்ந்து உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், இரக்கமுள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் மாறாதவர், நீர் உண்மை உள்ளவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீர் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலேயும் இரண்டு மாதங்களை கடந்து மூன்றாவது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஐயா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய பலன் எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே குறிப்பாக அரசாங்க தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே உம்முடைய பரலோக ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும், படித்த காரியங்களை மனதிலே கொண்டு வந்து கேள்வியை புரிந்து கொண்டு ஒவ்வொரு கேள்விக்கும் ஏற்ற விடையளிக்க நீர் உதவி செய்தரலும். எல்லா பதஷ்டங்களையும் பயங்களையும் நீக்கி போட்டரலும். சரீரத்திலே பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வீட்டிலே தங்கியிருக்கிற இடங்களிலே படிப்பதற்கு வசதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் கர்த்தர் தாமே பிள்ளைகளுடைய படிப்பிற்கு இடையூறாயிருக்கிற காரியங்களை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் குடும்பத்தை விட்டு தூரமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு போதுமானவராக இருந்தாலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொள்ள உதவி செய்தலும். தகப்பனே, இந்த நாளிலே டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர்தாமே அவருடைய தியாகங்களை அறிந்திருக்கிறீர், ஆத்தும பாரத்தை நீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் அனுதினமும் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த சரியான பாதையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எந்த ஒரு நேரத்தையோ காலத்தையோ வீணாக்காதபடி காலங்களை பயன்படுத்த உதவி செய்தாலும். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் குறிப்பாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர்தாமே அவர்களுக்கு ஏற்ற வேலைகளை சரியான நேரத்திலே நீர் திறந்து கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய சமூகத்திலே நீர் அவருடைய வேலைக்கான கதவுகளை திறக்கும் வரைக்கும் காத்திருக்கும் கிருபையை தாரும் ஐயா. அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்திலே சரியான துணைவர்களை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். யார் யாருக்காக யார் யார் இந்த உலகத்திலே நீர் படைத்திருக்கிறீரோ அவர்களை ஏற்ற வேலையிலே கண்டுகொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக பெற்றோர் பெரியவர்கள் எடுக்கிற முயற்சிகளிலே உம்முடைய ஆலோசனையும் வழிநடத்தலையும் தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த திருமண காரியத்திலே யாரும் தவறான தீர்மானம் செய்து பின்னாலே துக்கப்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே அன்பற்ற கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பினாலே இந்த உலகத்திற்கு நீங்கள் சாட்சிகள் என்று நீர் கூறினீர். அதற்கு எதிர்மறையாய் நடக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே உணர்ந்தவர்களாக, அறிந்து கொண்டவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையிலும் அன்பை வெளிப்படுத்த நீரே உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உபாகம் புத்தகத்திலே ஏற்கனவே கூறப்பட்ட கட்டளைகளும் பிரமாணங்களும் மீண்டுமாக கூறப்படுகிறதா இருந்தாலும், இது வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கப் போகிற புதிய இளம் சந்ததியினருக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த கற்பனைகளும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்ட ஜனங்கள் அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் வனாந்திரத்திலே விழுந்து போனார்கள். அவருடைய சந்ததியினரை கர்த்தர் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே எடுத்துச் செல்கிறார். இன்று உபாகமும் 18:15 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், உபாகமும் 18:15 முதல். உன் தேவனாய் கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லும் காரியங்களை கேட்க வேண்டும். ஏன்? அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள். அதுதான் அடிப்படையான காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இறுதி தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை கவனிப்பதற்காக அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் கூறலாம். இன்றும் சிலர் தேவனே தன்னை வெளிப்படுத்துகிறது இல்லை என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போதுமான அளவு தேவன் தன்னை இந்த உலகத்திலே வெளிப்படுத்திவிட்டார். இதைத் தவிர இந்த உலகத்திற்கு அவர் சொல்வதற்கு எதிலும் எதுவும் இல்லை. அவர் சொல்லுகிறதைத்தான் நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மறுரூப மலையிலே பிதாவாய தேவன் சொல்லும்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவியுடுங்கள் என்று கூறிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவரே இறுதியான வார்த்தையுடையவராயிருக்கிறார். இன்றைக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவே இறுதியானவர், இறுதியான வெளிப்பாடாயிருக்கிறார். இதைத்தான் உபாகம புத்தகத்திலேயே மோசே ஜனங்களுக்கு சொல்கிறார். வசனங்கள் 18:19, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஒருவேளை நாம் முன்னாலே படித்ததும் ஞாபகத்திலே இருக்கலாம். இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப தான் கூறிய வார்த்தைகள் எல்லாமே தன்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, பிதாவினுடைய வார்த்தைகள் என்று கூறினார். உதாரணமாக யோவான் 5:30 மற்றும் யோவான் 6 இயேசு தனது சொந்த சித்தத்தை செய்ய வரவில்லை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று திரும்ப திரும்ப கூறியிருக்கிறார். அவருடைய பூலோக ஊழியம் நிறைவடைந்த பிறகு யோவான் 17 அவர் ஜெபிக்கும் பொழுதும் 4 8 தன்னுடைய பணியை செய்து முடித்ததை குறித்து அவர் சொல்கிறார். தனக்கு கொடுத்தவர்களுக்கு பிதா கொடுத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன் என்றும் கூறுகிறார். இந்த நேரத்திலே பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பேசுவார் என்றால், ஏற்கனவே அவர் சொன்னதை தவிர புதிதாக வேறு எதையும் அவர் சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் அவர் மனுக்குலத்திற்கு சொல்ல விரும்பிய எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்கனவே சொல்லி முடித்துவிட்டார். இந்த காரணத்தினாலேதான் நாம் நாள் நட்சத்திரம் பார்க்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, ராசி பலன் பார்க்கக்கூடாது என்று ஏற்கனவே கூறினேன். மனிதருடைய சுபாவம் அறியாததை அறிய வேண்டும் என்று சொல்கிறது. குறிப்பாக எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள மனிதன் விரும்புகிறான். கொலம்பஸ் வாழ்க்கையிலே இருந்த ஆவி நமக்குள்ளேயும் இருக்கிறது. இப்பொழுது வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். புதிய இடங்களுக்குள்ளே கடந்து செல்ல மனிதனுக்குள்ளே விருப்பம் இருக்கிறது. வானத்திலே மட்டுமல்ல, காலங்களுக்குள்ளாகவும் நாம் கடந்து செல்கிறோம். மனிதன் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வாஞ்சியாயிருக்கிறான். நாளைக்கு நமக்கு என்ன இருக்கிறது? இந்த உலகம் என்ன ஆகப் போகிறது? நாளை என்பது மூடப்பட்ட கதவாயிருக்கிறது. நம்முடைய நினைவு என்பது முன்னாலே நடந்த காரியங்களுக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. ஆனால் முன்னான காலங்களுக்கு எடுத்துச் செல்ல எந்த வாகனமும் இல்லை. இன்று என்பது நாளை வரும்பொழுதுதான் கடந்த நாளாகும். காலம், இடம் இவற்றை பொறுத்தமட்டிலே மனிதன் ஒரு வரையறைக்குட்பட்டவனே. இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆசைகளை திருப்தி செய்வதற்கே கர்த்தரை அறியாத மக்கள் மத்தியிலே மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் எழுந்து வந்தார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அதை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார். ஏனென்றால் அந்த பழக்க வழக்கங்கள் விக்கிரக ஆராதனை தொடர்பானதாகவும் பிசாசிற்கு அடுத்ததாகவும் இருக்கிறது. அவர்களால் எதிர்காலத்தை கணித்து சொல்ல முடியுமா? ஆம், ஓரளவு அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் அது பிசாசின் கிரியையே. எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. தேவன் ஒருவரே எதிர்காலத்தை குறித்து சொல்ல முடியும். அது அவருக்கே சொந்தமானது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு விசேஷித்த குணம் என்னவென்றால், நிகழ்காலத்தை விட தாண்டி அது எதிர்காலத்திற்குள்ளேயும் செல்கிறது. வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கு நமக்கு சாட்சி அவருடைய தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலே. வேத வசனம் எழுதப்பட்ட காலத்திலே நான்கில் ஒரு பகுதி தீர்க்க தரிசனமாயிருந்தது. அவற்றில் பெரும்பாலான பகுதி இப்பொழுது நிறைவேறிவிட்டது. உலகத்தின் பெரிய ராஜ்யங்களை குறித்தும் பட்டணங்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட காலங்களிலே கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பக்கூடும். உண்மையான கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளுக்கு இருக்கும் அந்தஸ்தை அவர்கள் வாஞ்சித்தார்கள். இனி கள்ள தீர்க்க தரிசிகளிடத்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் தன்னை காத்துக்கொள்ள முடியும், எப்படிப்பட்டவன் கள்ள தீர்க்க தரிசி, யார் போலியானவன் என்பதை கண்டுகொள்ள தேவன் ஒரு பரீட்சை குறித்து சொல்கிறார். மக்களின் மத்தியிலே கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கொடுத்திருந்த பட்டியலை கவனித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை. எரேமியா 14 அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தால், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கவடத்தையும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஒரு கள்ள தீர்க்க தரிசிக்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து சொல்வது எளிது. எரேமியா தீர்க்க தரிசி எதிர்காலத்தை குறித்து பேசினார். யார் உண்மையான தீர்க்க தரிசி என்பது எப்படி தெரியும்? இந்நாட்களிலே நமக்கு தெரியும். ஏனென்றால் எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களிலே பெரும்பாலான பகுதி நிறைவேறிவிட்டது. ஆனால் அவன் பேசிய காலத்திலே எப்படி அவன் ஒரு உண்மையான தீர்க்க தரிசி என்பதை அறிய முடியும்? தேவன் மிக தெளிவான ஒரு பரீட்சையை கொடுத்தார். கவனிங்கள், உபாகமம் 18 அதிகாரம் 20-22 வசனம் வரை வாசிக்கிறேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்க தரிசியும் வேறே தேவர்களின் நாமத்திலே பேசும் தீர்க்க தரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்க தரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்க தரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த காரியத்தை நாம் எடுத்து சற்று நேரம் நாம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். ஏசாயா தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசி, கர்த்தருடைய உண்மையான ஒரு தீர்க்க தரிசி. எப்படி அது நமக்கு தெரியும்? ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து மிக தெளிவாக அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணத்தை குறித்து அவர் கூறியிருக்கிறார். யாராவது ஒருவர் ஏசாயா அவ்வாறு கூறிய பொழுது இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று ஏசாயாவிடத்தில் கேட்டிருப்பார்கள் என்றால், அதை குறித்தெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது என்றுதான் கூறியிருப்பார். அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இது நிறைவேறும் என்றும் கூறியிருக்கலாம். ஏனென்றால் அவர் கூறி 700 ஆண்டுகளுக்கு பின்னரே அது நிறைவேறியது. ஒருவேளை அந்த கூட்டத்தினர் அவரை பார்த்து சிரித்து, இவர் சொல்வது உண்மையா பொய்யா என்று பார்க்க இவரே உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று கூறியிருப்பார்கள். அவர்கள் வசிக்கும் இடத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். அதுவும் சரியாக நிறைவேற வேண்டும். அவர்கள் முன்னதாக கூறும் தீர்க்க தரிசனத்திலே எந்த ஒரு குறிப்பும் தவறக்கூடாது. அவர்கள் கூறியதிலே எதுவும் தவறுதல் இருக்கும் என்றால் உடனடியாகவே அவர்கள் உண்மையாக கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் அல்ல என்று கூறிவிடலாம். மீண்டுமாக ஏசாயாவை நாம் கவனிப்போம். ஏசாயா கன்னிப்பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். 2700 ஆண்டுகளுக்கு பின்னாலே திரும்பி பார்த்து அவர் சொல்வது உண்மை, நிறைவேறியது என்று நாம் சொல்லலாம். அவனுடைய நாளிலே உள்ள மக்கள் அதை எப்படி அறிந்து கொள்வார்கள்? ஏசாயா அந்த தீர்க்க தரிசனத்தோடு எசேக்கியா ராஜாவினிடத்திலே போனார். எனவே அவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். அண்டைக்கு இருந்த சூழ்நிலையிலே அசீரிய ராணுவம் பட்டணத்தை சுற்றி நின்றபொழுது ஒரு அம்புகூட பட்டணத்திற்குள்ளே வராது என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அசீரியர்கள் மற்ற ராஜ்யங்களை பிடித்திருந்தார்கள். அவர்கள் எருசலேமை பிடிக்க நின்றார்கள். ஆனால் மிக தெளிவாக கர்த்தர் சொன்னதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். பாருங்கள், ஏசாயா 37 அதிகாரம் 33-34 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். இந்த அசீரியர்கள் வில்லும் அம்பும் வைத்திருந்தார்கள். அங்கே இருந்த போர் வீரர்களிலே ஒருவன் கூட அம்பை எய்து பார்ப்போமே என்று பட்டணத்திற்குள்ளே ஒரு அம்பை எய்வான் என்றாலும் ஏசாயா கர்த்தருடைய தீர்க்க தரிசியாக தன்னுடைய பணியை இழந்து போவார். அந்த பரீட்சையிலே ஏசாயா தேர்ச்சி பெற்றார். இன்னும் சில தீர்க்க தரிசனங்களையும் அந்நாளிலே ஏசாயா உரைத்தார். அதுவும் நிறைவேறியது. உண்மையான தீர்க்கதரிசி என்றால் ஒவ்வொரு முறை தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் 100% அது நிறைவேற வேண்டும். இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இந்த பரீட்சையானது எதிர்காலத்தை குறித்து சொல்லும் தீர்க்க தரிசிகளில் அநேகரை அவர்கள் உண்மையான தீர்க்க தரிசிகள் அல்ல என்பதை வெளிப்படுத்தி விடுகிறது. சில வேளைகளிலே ஆணியை தரையிலே சரியாக அடித்து விடுவார்கள், ஆனால் அநேக நேரம் தவறிவிடுகிறார்கள். அவர்கள் தவறியதை குறித்து நீங்கள் கேள்விப்பட மாட்டீர்கள். எப்பொழுது சரியாக சொல்லியிருந்தார்களோ அதை மட்டுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலர் இந்த உலகம் இந்த நாளாவது இந்த வருடத்திலாவது முடிந்துவிடும் என்று கூறுவார்கள், அல்லது திருச்சபையானது இந்த குறிப்பிட்ட காலத்திலே எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்வார்கள், அல்லது தேசத்திலே இந்த குறிப்பிட்ட பகுதியிலே அழிவு வருகிறது என்று சொல்வார்கள். இப்படி தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த விதிமுறைகளை பயன்படுத்துவோம் என்றால் அவர்களுக்கு அதற்கு பிறகு வேலை இருக்காது. உண்மையான தீர்க்கதரிசி தான் சொல்லும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலேயும் ஒவ்வொரு முறையிலேயும் சரியாக சொல்லுவார். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று திருச்சபைக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவ்வாறு சொல்லப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது எதுவும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களிலேயும் தம்முடைய வார்த்தையினாலே கூறிவிட்டார். இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நாம் எச்சரிக்கப்படவில்லை, கள்ள போதகர்களுக்கு எதிராகவே எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேதுரு 2:1 பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு என்ன? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளக்கூடிய கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்துதான் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, யார் எதை சொன்னாலும் நம்புகிற மனிதர்களாய் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் வேத வசனம் அவர்கள் கூறுவதை ஆமோதிக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டியது மிக முக்கியம். இப்பொழுது நாம் உபாகமம் 19 பார்க்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே அடைக்கல பட்டணங்களை குறித்தும் சொத்து தொடர்பான உரிமைகளை குறித்தும் கற்பனைகள் எத்தனை முக்கியமானவைகள் என்பதை குறித்தும் அறியாமையிலே இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய அக்கறையை குறித்தும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். உபாகமம் 19:2-4 வரை பாருங்கள். நீ உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் தான் முன்னே பகைத்திராத பிறன் ஒருவனை மனதறியாமல் கொண்டவன் தானே. எந்த ஒரு பகையோ முன்விரோதமா இல்லாமல் தவறுதலாக ஒருவன் யாரையாவது கொலை செய்துவிட்டால் இந்த பட்டணத்திற்குள்ளே ஓடி சென்று அவன் அடைக்கலம் பெறலாம். பெரும் கூட்டமாக அவனை பின்தொடர்ந்து வருகிறவர்களோ மறித்து போனவனுக்கு உறவினர்களோ வெகுண்டு எழுந்தால் இவனை கொலை செய்ய முடியாது. நியாயமான நியாய தீர்ப்பு நடைபெறும் வரை இங்கே அவன் அடைக்கலம் பெறுவான். மிக தெளிவாக இந்த அடைக்கல பட்டணங்கள் குற்றமற்றவருடைய பாதுகாவலுக்காக என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். எப்படி தவறுதலாக எதேச்சியாக விபத்திலே ஒரு மரணம் ஏற்படுகிறது என்பதை 5-6 கூறியிருக்கிறார். பாருங்கள் உபாகமம் 19:5-6. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனுடைய காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கலந்து மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்த பழிக்காரன் தன் மனம் எரியையில் கொலை செய்தவனை வழி தூரமாயிருக்கிறதுனாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொண்டு போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. இங்கே மிக தெளிவாக அடைக்கல பட்டணமானது வேண்டுமென்றே கொலை செய்து தப்பித்துக் கொள்வதற்காக உண்டாக்கப்பட்டது அல்ல என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே சிலர் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுதும் வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறினாலே சிலரை காயப்படுத்தியிருக்கலாம், அல்லது அழிவை உண்டு பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நிரந்தரமாக குற்ற உணர்வோடு வாழ வேண்டியதில்லை. அது நம்மை அறியாமல் நடந்த ஒரு காரியம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனத்தோடு ஓட்டிச் செல்ல வேண்டியது நமது பொறுப்பாயிருக்கிறது. வசனங்கள் 11-12 பாருங்கள். ஒருவன் பிறன் ஒருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடிப்போயிருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கேயிருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்புக் கொடுக்க கடவர்கள். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறோம். ஒருவனுடைய சொத்து எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்? 14 வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணி ஆட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. கவனித்தீர்களா, முன்னோர்கள் காலத்திலே மற்றொருவருடைய எல்லைக்கள் எந்த இடத்திலே இருந்ததோ அதே இடத்திலே அது இருக்க வேண்டும். அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அதை மாற்றக்கூடாது. வசனம் 15, ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். நீதி நியாயம் எவ்வளவு முக்கியம் என்பதை கர்த்தர் இங்கே விவரிக்கிறார். நியாயப்பிரமாணத்தினுடைய எதிர்பார்ப்பு உறுதியானது. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஒரே சாட்சியினால் நியாய தீர்ப்பு செய்யப்படக்கூடாது. ஒரு பொய்யான சாட்சி எழும்பும் என்றால் குற்றம் சாட்டப்பட்டவனும் குற்றம் சாட்டுகிறவனும் கர்த்தருக்கு முன்னாலே நிற்க வேண்டும். அங்கே ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளும் இருப்பார்கள். அந்த நியாயாதிபதி இந்த சாட்சி பொய் என்பதை நிரூபிப்பார் என்றால் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு என்ன தண்டனை உண்டோ அதே தண்டனை இவனுக்கு கொடுக்கப்படும். இவ்வாறாக தீமையானது இஸ்ரவேலை விட்டு களையப்பட்டது. இதைத்தான் வசனங்கள் 16 முதல் 20 வரை பார்க்கிறோம். வசனம் 21 பாருங்கள், உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் கற்பனை அல்லது கட்டளை. இதில் எந்த விதமான இரக்கமும் கிடையாது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட கட்டளைகளின் அடிப்படையிலே தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறதில்லை, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். அவர் தம்முடைய கட்டளையின்படி நம்மை ரட்சிக்க வேண்டுமென்றால் நான் நிரந்தரமாக அவரை விட்டு தூரம் போனவனாக இழந்தவனாக காணப்படுவேன். ஏனென்றால் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அதன் எதிர்பார்ப்புகளுக்கும் என்னால் வாழ முடியாது. சட்டம் என்றால் சட்டம்தான், அது குறைவானதல்ல. ஆனாலும் தேவன் தனது சட்டத்தை நிலைநாட்டுகிறார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கற்பனையின்படி தண்டனையை பெற்றுக் கொண்டபடியினாலே நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து அவருடைய இரத்தத்தை தெளித்தபடியினாலே நியாயாசனம் கிருபாசனமாக மாறிவிட்டது. ஆம், தேவன் தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவில்லை, அதை நாம் முறித்து போட்டோம். நாம் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாயிருக்கிறோம். இயேசு நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எனவே நியாயப்பிரமாணத்தின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இப்பொழுது அவருடைய மேலான அளவிடப்பட முடியாத கிருபையினாலே தேவன் பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கிறார். உபாகமம் 20 அதிகாரத்தை பாருங்கள். யுத்தத்தை குறித்த சில கற்பனைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். உபாகம புத்தகமானது மிகவும் நடைமுறையான ஒரு புத்தகம். இன்றும் அது நம்முடைய வாழ்க்கையை கூறுகிறதா இருக்கிறது. இந்த கட்டளைகள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இன்றைய உலகத்திற்கும் இது அடிப்படை கொள்கையாகவே இருக்கிறது. ஆதி காலத்திலே தேசத்தின் சட்டங்கள் கற்பனைகள் வேத வசனத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்நாட்களிலே அநேகர் வேத வசனங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல சட்டங்களை ஏற்றுகிறவர்கள் வேத வசனங்களை கருத்திலே கொள்கிறதில்லை. உபாகம புத்தகம் அற்புத சட்ட திட்டங்களை உள்ளடக்கியதாயிருக்கிறது. இதை பயன்படுத்தி ஒவ்வொரு தேசத்தின் சட்டங்களையும் ஒழுங்குபடுத்தினால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இளைஞர்கள் யார் யார் படையிலே சேர வேண்டும், யார் சேரக்கூடாது என்பதை குறித்து பல குழப்பங்கள் இருக்கிறது. அதற்கான அடிப்படையை கூட தேவன் இங்கே கொடுக்கிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு தேசமும் தங்கள் பட்டாளத்திலே இளைஞர்கள் பணி செய்வதை குறித்து எண்ணும் பொழுது இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்களை எடுத்தால் மிகவும் சிறப்பானதாயிருக்கும். பாருங்கள், உபாகமம் 20 அதிகாரம் 1 வசனம், நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை கர்த்தர் இங்கே சொல்கிறார். இது நமக்கும் மிக உண்மையே. பல இடங்களிலே அன்பு செய்யுங்கள், யுத்தத்தை தவறுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது நல்ல வார்த்தைகளாக தெரியலாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இது கருத்தற்றது. இன்றைக்கு நாம் பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே இருக்கிறோம். மனிதனுடைய இருதயம் எப்பொழுதும் பகையினாலும் வெறுப்பினாலும் நிறைந்ததாயிருக்கிறது. எனவே யுத்தங்கள் அவ்வப்பொழுது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. சில வேளைகளிலே நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டியவர்களாயும் நாம் இருக்கிறோம். சில யுத்தங்களிலே தேவன் ஒரு பக்கத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு போர் வீரனும் இந்த யுத்தம் அவசியமானதா சரியானதா என்பதை குறித்து எண்ணுகிறார். தேவன் இதிலே இருக்கிறாரா, நமக்கு உதவி செய்வாரா என்ற கேள்விக்குறி அவனுக்கு உண்டு. தேவன் அந்த யுத்தத்திலே அவர்களோட இல்லை என்றால் அவர்கள் யுத்தத்திற்கு செல்லாமல் இருப்பதே சிறந்தது. வசனங்கள் 2-4 வரை பாருங்கள். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். யுத்தத்திற்கு செல்லும் பொழுது இது மிக முக்கியமான ஒன்று. அதாவது நீங்கள் கர்த்தருடைய பக்கத்திலே இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேவன் அவர்களை யார் யாரோடு யுத்தம் செய்ய சொல்லுகிறாரோ, அப்படி யுத்தம் செய்யும்படியாய் அனுப்புகிறாரோ, அப்பொழுதுதான் அவர் அவர்களோட கூட இருக்கிறார். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே யுத்தத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கான காரணங்களை வாசிக்கிறோம். 5 வசனத்திலே பார்க்கும்பொழுது, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் அதை பிரதிஷ்டை செய்யாமல் யுத்தத்திற்கு செல்ல வேண்டியதில்லை. ஏன் அவ்வாறு சொல்கிறார்? பிரதிஷ்டை பண்ணாமல் யுத்தத்திற்கு போகும்பொழுது அவனுடைய மனம் எப்பொழுதும் தான் கட்டிய புது வீட்டை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கும். எனவே அவனுக்கு அங்கே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். 6 வசனத்தை பார்ப்போம் என்றால், திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாமல் இருப்பவன் வீட்டிற்கு திரும்பி போகலாம். ஏனென்றால் அவன் நாட்டிய திராட்சை தோட்டத்திலிருந்து தினமும் கனிகளை அவன் பெற்றுக் கொள்ளவில்லை. யுத்தத்திலே அவன் மறித்துவிட்டால் வேறு ஒருவர் அதை உட்கொள்வார்கள் என்று கூறுகிறார். 3-7 வசனத்தை பார்க்கும்பொழுது, ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாமல் இருக்கிறவன் எவனோ அவனும் திரும்பி போக கடவன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவன் யுத்தத்திலே மறித்து போனால் வேறு ஒருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும். 4-8 வசனத்திலே பார்ப்பது போல, பயங்காளியும் திடனற்றவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரனின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, யுத்தத்திற்கு செல்லும் பொழுதும் இப்படி தங்கள் இருதயத்திலே வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவர்களை குறித்து தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் அவர்களை கருத்திலே கொண்டு சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் எல்லா வகையான மனிதர்கள் மேலேயும் அக்கறை உள்ளவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊரிலே இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். உங்களை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் செய்யும் காரியங்களிலே அவருடைய சித்தத்தையே செய்ய விரும்புகிறார். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணியுங்கள். கற்பனைகளின் பாதையிலே தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலே பணி செய்யும் இடங்களிலே மேலும் மேலும் அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏசாயா 60:5.